நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்போமா?
வணக்கம் நண்பர்களே, இது அடுப்படி முதல் அண்டம் வரை உங்கள் அறிவை விரிவாக்குவதற்கும் பெருக்குவதற்குமான நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க டாக்டர் கே. மணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், இன்னைக்கு ரெக்கார்டிங் நம்ம வெள்ளிக்கிழமை போட்டிருக்கோம். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த அவங்களோட நம்பிக்கை அஷ்டமி நவமி பௌர்ணமி அமாவாசை அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அஷ்டமி நவமிக்கு வந்து சில நல்ல காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்குதுங்களாங்க சார்? அதாவது அஷ்டம் அப்படின்னா இதை எட்டுன்னு தெரியுது, அது எந்த நாள்ல இருந்து கால்குலேட் பண்றாங்க, அதெல்லாம் உண்மையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
அஷ்டமி நவமிங்கிறது உண்மைதான். அஷ்டமி நவமிங்கிறது வந்து வானசாஸ்திரம் படி உண்மைதாங்க. அது வந்து திதி, திதிங்கிறது வந்து நாள் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் டேட் அப்படின்னு சொல்றதே திதிங்கிறது ஒரு டிரைவேஷன், அதுல இருந்து உண்டான ஒரு சொல் தான் அது. சமஸ்கிருதத்தில் திதியும்பாங்க, ஆங்கிலத்தில் டேட்டுங்கிறோம். திதிங்கிறது என்னன்னா சூரியன் சந்திரனும் ஆகாயத்தில் நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரே கோட்டில் இருக்கும்பொழுது முதல் நாளாக எடுத்துக்கிறோம். அது வந்து அமாவாசையா இருக்கும். சூரியனுக்கு முன்னாடி நிலா இருக்கும். அப்ப நாம நிலாவை பார்க்கணும்னு சொன்னா சூரியனை தான் பார்க்க வேண்டியிருக்கும். சூரியன் பக்கத்திலே இருக்க நிலா எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும்? அது மட்டும் இல்லாம நிலா வந்து சூரியனை பார்த்துட்டு இருக்குது. அப்ப நிலாவுடைய முதுகுதான் நம்ம பாக்கிறோம். நிலாவுக்கு வந்து சுயமா வெளிச்சம் இல்லாதனால அவனுடைய முதுகு பக்கத்துல இருந்து சூரிய ஒளி படாததுனால நமக்கு நிலா தெரியறதில்ல. இருந்தாலும் வானத்துல சூரியன் பக்கத்திலேயே தான் அது இருக்குது. நீங்க வேணா நீங்க ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்க, சூரியன் பக்கத்துல நிலா இருக்கிறது நீங்க பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு ரெண்டுமே பக்கம் பக்கம் இருக்கும். ஆனா ஒன்றே ஒரே கோட்டில் வந்துட்டுனா அது வந்து நம்ம சூரிய கிரகணங்கிறோம், அப்படி வர்றதில்ல. எப்பயாவது சமயம் தான் நிலா வந்து சூரியன் பக்கத்தில் இருக்கும்போது அது முன்னாடி வந்து நின்னுக்குது. அப்படி நிற்கும்போது நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். அது எப்பவுமே சூரிய கிரகணம் நம்ம அமாவாசை நடக்கிறது காரணமே ரெண்டுமே ஒரே புள்ளியில இருக்கிறதுனால. இந்த சூரியனும் சந்திரனும் தினமும் காலையிலேருந்து ராத்திரி முழுக்க நமக்கு பூமியினுடைய சுழற்சியினால கிழக்கிலேருந்து மேற்கா போறதுங்கிறது வாஸ்தவம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஸ்கூல் பாடத்தில் இருக்குது. ஆனா இன்னொரு முக்கியமான உண்மை, ஆகாயத்தில் ரெண்டுமே மேற்குலேருந்து கிழக்கா போயிட்டே இருக்குது. அதுதான் உண்மையான நகர்வு. இதுதான் ராசி பெயர்ச்சி. இதெல்லாம் சொல்றது வந்து மேற்குலேருந்து கிழக்கா தான் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த போட்டியில சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாயத்தில் மேற்குலேருந்து கிழக்கா போற ஒரு நகர்வு இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா சந்திரன் தான் வேகம். ஒவ்வொரு திதிக்கும் அது 12.3 டிகிரி நகர்ந்துடும் வானத்துல. இப்ப சூரியனுக்கே பக்கத்திலேயே இருந்து சூரியன் நகர் 1 டிகிரி நகரத்துக்கு முன்னாடி இது 12.5 டிகிரி நகர்ந்துருது. அது எப்படி சார் டிகிரி நகரத்துல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சுலபமான மெத்தடு, உங்க ஆள்காட்டி விரல் எடுத்து உங்க தோள்பட்டையிலிருந்து நேரா ஆகாயத்தை நோக்கி நீட்டுங்க. அப்ப அதனுடைய கணம் எவ்வளவுன்னு பாருங்க, அகலம். அது ஆகாயத்துல கொஞ்சம் இடத்த அடைச்சிக்கும் இல்லையா, ஏதாவது ஒன்று மறைக்கும். அது வந்து 2 டிகிரி. அப்ப கை முட்டிய நீங்க பிடிச்சிங்கனாக்கா அது வந்து 10 டிகிரிக்கு இருக்கிறது சமம். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அஷ்டமி நவமிக்கு ஒவ்வொரு நாளும் நிலா முன்னேறது காட்டலாம் சூரியன்ல இருந்து 12 டிகிரி தள்ளி தள்ளி போகிறதுனால அது நம்ம ஒவ்வொரு 12 டிகிரியும் ஒரு திதி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அப்ப அஷ்டமி நவமி அன்னைக்கு 8வது திதி அஷ்டமி. ஒவ்வொரு திதியை வந்து நம்ம சமஸ்கிருதத்திலிருந்து முதல் திதி வந்து பிரதமைங்கிறோம். பிரதமைங்கிறத தமிழ்ல தெரியாம பாட்டிமை அப்படிம்பாங்க. பிரதமைனா பிரதம மந்திரி, முதன்மை அப்படின்றது ஆர்டினல் நம்பர். வரிசைப்படி பார்த்தானா முதல் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒன்னுன்னு சொல்லக்கூடாது, முதல்னு தானே சொல்லணும். அப்போ பிரதமை, 2வது திதியை, 3வது திருதியை, 4வது சதுர்த்தி, பஞ்சமி அப்படின்னு நம்ம சொல்லும்போது 8வது நாள் வரும்போது அஷ்டமி, 9வது நாள் வந்து நவமி, அப்புறம் 10 தசமி, இப்படி அப்புறம் ஏகாதசி, 10+1 ஏகம் தசம், ஏகாதசி, துவாதசி, துவானா 2, அதில் தான் இங்கிலீஷ்ல வந்து 2 அப்படிங்கிறாங்க. துவா தசி, தசினா 10, 10, 2, 12 அப்படின்னு வரும். இப்படியாக நம்ம வந்து 15வது நாள் வரும்போது நிலா சூரியனை விட்டு ரொம்ப தூரம் நகர்ந்து கிழக்கே வந்துடும். சூரியன் வந்து மேற்கே மறையும் பொழுது கிழக்குல நிலா வந்து உதிக்கிறத பார்க்கலாம். அதை நம்ம வந்து பௌர்ணமின்னு சொல்றோம். இப்போ கிட்டத்தட்ட 15 நாள்ல ஒரு வானத்துல ஒரு அரை வட்டத்துக்கு முன்னாடி வந்துருது. இதுக்கும் அஷ்டமி நவமிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட அஷ்டமி நவமி 8வது 9வது நாள்ல வந்து வானத்துல உச்சியில இருக்கும். அது நிலாவை நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு தலைக்கு உச்சியில இருக்கும். அதே மாதிரி வளர்பிறையில இருக்கும்போதும் தேர்பில இருக்கும்போதும் அது வானத்தில் உச்சியிலையோ அது வந்து இருப்பதை நம்ம அறிவதனால அது அஷ்டமி நவமியை ஒரு குறிப்பிட்ட திசை காரணங்களாக சில நாட்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. பஞ்சாங்கப்படியோ அல்லது வந்து வானசாஸ்திரப்படியோ ஜோதிடப்படியோ நமது பாரத நாட்டு பண்பாட்டுப்படி சில காலங்களையும் சில நேரங்களையும் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்றாங்க. உண்மையிலே நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதுவுமே கிடையாது. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஆனா அவங்க என்ன பிரிச்சு வச்சாங்கன்னா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நேரங்களை வந்து வைதிக நேரம் லௌகீக நேரம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இது புரியல சார் அப்படின்னு. லௌகீகம் அப்படின்னா லோகம் அப்படின்னா உலகம். சமஸ்கிருதத்தில் லோகம்ன்றது உலகத்தை குறிக்கும். அப்ப உலகம் சார்ந்த நேரம் அப்படின்னா லௌகீகம். அப்ப உலக காரியங்களாக கல்யாணம் காட்சி தொழில் தொடங்குறது பேசுறது நண்பர்களை கொடுக்கறது நல்ல காரியங்கள் செய்வது இது மாதிரியான சுப முகூர்த்தங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் அதாவது உலக ரீதியானது அப்படின்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அந்த லௌகீக நேரங்களை வந்து சொல்றாங்க. அது நல்ல நேரம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த அஷ்டமி நவமி போன்றதும் சில ஆடி மாசம் போன்றதெல்லாம் ஏன் வந்து மார்கழி மாசம் எல்லாம் கெட்ட மாசம் அப்படின்னு சொல்றாங்கன்னா கெட்ட மாசம் கிடையாது. அது வைதிக நேரம்னு அர்த்தம். வைதிக நேரம்னா என்னன்னா அப்ப உலக காரியங்களை விட்டுட்டு வைதிக சம்பந்தமான வேத சம்பந்தமான பண்பாடு சம்பந்தமான கடவுளுக்கு சம்பந்தமான காரியங்களை செய்வதற்கு உகந்த நேரம்னு அர்த்தம். அப்ப அஷ்டமி நவமி ஒவ்வொரு மாசம் வரும்பொழுது நாம என்ன செய்யணும்? பொதுவாக உலக சம்பந்தமான விலை நிறுத்தினோம். பணம் கொடுத்தல் வாங்குதல் வியாபாரம் செய்தல் புதுசாக துவங்குதல் இதெல்லாம் நிறுத்திட்டு அப்படின்னா அது கெட்ட நேரம்னு அர்த்தம் இல்ல. இது நல்ல நேரம். எதுக்காக? சாமி கும்பிடுறது, பக்தி செய்வதற்கு, பாராயணம் பண்ணுவதற்கு, இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு உகந்த நேரமாக கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. ஒரு மாசத்துல எத்தனை பண்றீங்க? இது கொஞ்சம் கூட கூடாதா அப்படின்னு சொல்லி அதை அடையாளமாக வைத்த நேரம் தான் இது. அதனால தயவுசெய்து மக்கள் இது கெட்ட நேரம் நினைச்சுக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைக்காதனால அஷ்டமி நவமியில ஏதாவது காரியத்தை தொடங்கிட்டாலும் அது தப்பு கிடையாது. அது வைதிகத்துக்கு நல்ல நேரம், லௌகீகத்துக்கு நல்ல நேரம். ஆனா ஒதுக்கப்பட்ட நேரத்தை லௌகீகம் வைதிகம் தெரிஞ்சதுனால இவங்க எப்பவுமே மனிதர்கள் வந்து லௌகீகமான உலக சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சாமி கும்பிட்றதுலாம் ஏதோ சாகர நேரத்துல வயசான காலத்துல செய்யறது, அது எதுக்கு போய் இப்ப பண்ணிக்கிறதுங்கிறதுனால அது கெட்ட நேரம். இவங்களா முடிவு கட்டிட்டாங்க. ஏன் கெட்ட நேரம்னா நல்ல காரியம் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப அது கெட்ட நேரமா தானே இருக்கணும். நல்ல காரியங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் உலக காரியங்கள், வைதிக காரியமும் நல்ல காரியம் தான். ரெண்டுமே நமக்கு வந்து புண்ணியங்களை உண்டாக்குது. அப்போ வைதிக புண்ணியமும் உண்டாகும், லௌகீக புண்ணியமும் உண்டாகும். இது வந்து எதிர்காலத்தில் அடுத்த சந்ததியில நாமே பிறக்கும் பொழுது நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. அதனால ரெண்டு காலங்களையுமே நல்ல காலமாக எடுத்து அந்தந்த காலத்துக்குரியதை செய்யணும்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அதாவது நம்முடைய முயற்சியின்மை, நம்முடைய தோல்வியை வந்து உடனே நான் அஷ்டமையில ஆரம்பிச்சேன் அது தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்மளுடைய இயலாமையை காமிக்கிறது தான். கிருஷ்ணர் அவதரிச்சிருக்கிறது கூட ஜென்மாஷ்டமி தானே. இப்ப சூரியன் சந்திரன் உண்டதான் ஞாபகம் வருது. சூரியன் உச்சிக்கு வரும்போது சித்திர மாசத்துல ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். நம்ம அக்னி நட்சத்திரங்கிறோம், சென்னையில பாத்தீங்கன்னா அந்த கத்திரி வெயில் அப்படின்றோம். முன் ஏழு பின் ஏழுமோ சித்திர கடைசி ஏழும் வைகாசியில முதல் ஏழும் அந்த கடுமை வந்து தாக்கமாவே இருக்கும். அந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கறது அதை பத்தி சொல்லுங்களேங்க சார்.
நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த அக்னி நட்சத்திர தமிழ அக்னி நட்சத்திரம் சொல்றோம். வெளிநாட்டுக்காரங்க இங்கிலீஷ்ல அது டாக் டேஸ் சொல்லுவாங்க. அது நாய்க்கு பொருத்தமான நாள்னா அப்படி இல்ல, அது ஒரு ராசி மண்டலத்தில் இருக்குது. அது வந்து கேனிஸ் மேஜர்னு சொல்லுவாங்க. கேனிஸ்னாவே நாயின் அர்த்தம். அது நாய் வடிவத்தில் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் மிக பிரகாசமான நட்சத்திரம். அதனால அதுக்கு வந்து டாக் ஸ்டார்னு சொல்லுவாங்க. மற்றபடி நாய்க்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. இது ஏன் வந்து அக்னி நட்சத்திரம்னு அதுக்கு பேர் பெற்றது அப்படின்னா, கோடை காலத்தில் மிக உச்ச நிலையில சூரியன் நமக்கு தலை உச்சியில் இருந்து நம்முடைய பூமியும் அதுக்கு சாய்ந்து கோடையினுடைய உச்சநிலை வருகிற நேரத்தில் இந்த நட்சத்திரம் கிட்ட தான் சூரியன் இருக்கும். அப்போ அந்த நட்சத்திரம் உதிக்க ஆரம்பிச்சதுனாலே, இப்போ கிழக்கில் அது உதிக்க ஆரம்பிச்சதுன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் அது சூரியன் அது கிட்ட வந்துடும் நமக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒரு டிகிரி சூரியன் நகருது, 360 டிகிரி, ஒரு வருஷத்துக்கு 360 டிகிரி அது வந்து நகருது. அப்போ கிழக்கில் நாம வந்து முதல்ல சிரியஸை பார்த்துட்டோம்னா ஓ இன்னும் கொஞ்ச நாள்ல சூரியன் அங்கே வந்துடும். கிழக்கு உதிச்சிட்டு சொன்னா அடுத்து சூரியன் தானே உதிக்க போகுது. சீரியஸ் உதிக்குதுன்னா அதுக்கு இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல சூரியன் வருதுன்னு அர்த்தம். அப்போ சீரியஸ் இருக்கும்பொழுது சூரியன் வந்ததுன்னா டாக் டேஸ் வந்து போச்சு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்ல, நைல் நதியிலேயே அப்பதான் வெள்ளமும் உண்டாகும். ஆதிகாலத்தில் கேலண்டர் இல்லாத காலத்தில் நைல் நதி வாழ்ந்த மக்கள் நாகரிக மக்களுக்கு வந்து எப்போ வெள்ளப்பெருக்கு எடுக்கும், நம்ம எப்போ பாதுகாப்பு இடத்துக்கு போகலாம், எப்போ விவசாயம் ஆரம்பிக்கலாங்கிறதெல்லாம் இந்த நட்சத்திரத்தை வச்சு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு நட்சத்திரம் வந்து சீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சீரியஸை நம்ம வந்து அக்னி அப்படின்னு சொல்றோம். இது மிக பிரகாசமான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து ஒத்த கிடையாது, டபுள் ட்வின், ரெண்டு பேர் சேர்ந்து தட்டாமலை சுத்துற மாதிரி ஒன்று சுத்தம். ஒன்று ரொம்ப பிரகாசமானது, ஒன்று ரொம்ப பிரகாசம் குன்றியது. அது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. டெலஸ்கோப்ல பார்த்தோம்னா அதை வந்து ஃபில்டர் போட்டு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய பூதம் பக்கத்தில் ஒரு கொசு இருக்கிற மாதிரி தெரியும். இது ரெண்டும் ஒன்னே ஒன்ன சுத்தி சுத்தி ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்ல, ஒன்று முக்கியமான விஷயம், சீரியஸ்க்கு வந்து பூமி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. எப்படி நம்முடைய சூரியனுக்கு நாம் ஒரு 9 கோள உறுப்பினராக இருக்கிறோமோ, பூமி இதுல உயிர்கள் தோன்றி இப்ப மனிதன் இருக்கிறான். ஒருவேளை சீரியஸ் போன்ற நட்சத்திரம் சீரியஸுக்கும் பூமிக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தால் அங்கேயும் கூட உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுனால அடுத்த கட்டம் சீரியஸ்ல போய் தேடினாலும் தேடுவாங்க. இது ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, ஒரு 9.5 ஒளி ஆண்டுகள் தான். இப்ப நம்ம ராக்கெட்டை ஒளி வேகத்தில் அனுப்புறோம், ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம அனுப்பிச்சோம்னா 9 வருஷம் கழிச்சு அது அந்த நட்சத்திரத்துக்கு போய் சேரும். அவ்வளவு பொறுமையா நம்ம இருக்கணும். ஆனா நம்முடைய ராக்கெட்லாம் ஒளி வேகத்தில் போகிறது இல்லையே, ஒளி வேகத்தில் 1/100 கூட நம்ம போகிறதுல, 1/100 நம்ம போனாலும் கூட நாம் போய் சேருவதற்கு இப்போ 90 ஒளி ஆண்டுகளாவது ஆகும். இப்போ ஒரு ராக்கெட் அனுப்பிச்சோம்னா 90 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள் கழிச்சு தான் அங்கே போகும். போன செஞ்சுரியில காந்தி பிறக்கும்போது நம்ம அனுப்பிச்சிருந்தோம்னா இப்ப வந்து மறுபடியும் அது போய் சேர்ந்து ஒரு தகவல் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து வானசாஸ்திரமான சில தகவல். இப்போ வாழ்க்கையோட இந்த நட்சத்திரங்களும் ராசி மண்டலங்களும் இந்த திதிகளும் எவ்வளவு ஒரு தொடர்பு இருக்குதுங்கிறத நம்ம இந்த கேள்வி மூலம் புரிஞ்சுக்கிறாங்க.
அடுத்ததுங்க சார், மைக்ரோவேவ் பத்தி. நிறைய அடுப்பு நம்ம வந்து உபயோகத்துல இருந்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா, ரைஸ் குக்கர், சோலார் குக்கர் இருக்குது, அப்புறம் வந்து எலக்ட்ரிக் குக்கர் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பத்தி நம்ம பார்த்தோம். அதுல வந்து ஒரு வகை வந்து மைக்ரோவேவ். பால் கூட அது கட் பண்ணாம அப்படியே பாக்கெட்டோடய சூடுபடுத்தலாம் அப்படின்னு அதுல சொல்றாங்க. ஆக்சுவலா மைக்ரோவேவ் அப்படிங்கறது வந்து ஏதாவது வேவ்ஸ் அந்த அதனால வந்து நம்ம உடலுக்கு ஊறு விளைவிக்குமா, அது என்னது, அதை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா வெளியே உள்ள பாத்திரம் சுடாமலே வந்து பொருட்களை வந்து சூடுபடுத்தவோ பதப்படுத்தவோ வேக வைக்கவோ ஒரு தன்மை வந்து மைக்ரோவேவுக்கு உண்டு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இப்போ கேஸ் சிலிண்டர்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கின்ற நேரம், 1 வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மானிய விலையில. எல்லாருமே இந்த எரிபொருளை வந்து சிக்கனப்படுத்த வேண்டிய நேரம். எரிபொருளை வந்து சிக்கனமாக ரொம்ப எஃபெக்டிவா வேஸ்டேஜ் இல்லாம பயன்படுத்துறது வந்து கேஸை விட ரொம்ப நல்லது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்னு நான் சொன்னேன். காரணம் அது வந்து வெட்டியாக பாத்திரத்தை சூடு பண்றது இல்ல, அடுப்பையே சூடு பண்றது இல்ல. கேஸ் ஸ்டவ் பாத்தீங்கன்னா ஸ்டவ் சூடாயிடுது, அக்கம் பக்கமும் சூடாயிடுது, பாத்திரம் சூடாகுது, அது குளிர் வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், அந்த சூடெல்லாம் வேஸ்ட் தான். ஆனா இண்டக்ஷன் ஸ்டவ்லயோ மைக்ரோவேவ் ஸ்டவ்லயோ எந்த விதமான வெப்பமும் இல்லை, எவ்வளவு கொடுக்குறீங்களோ அது அப்படியே முழுக்க முழுக்க எந்த பொருளை சூடு பண்றீங்க அதுக்கு மட்டும் தான் போகுது. இப்ப வேஸ்டேஜ்ங்கிறது அங்க இல்ல. எதிர்காலத்தில் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டவ்க்கு தான் மாறணும். கேஸ் சிலிண்டர் எல்லாம் நிறுத்திட்டு 24 ஹவர்ஸ் அவங்க கரண்ட் கொடுக்கற மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு இந்த எரிபொருளை வந்து குடும்பத்துல ரொம்ப சிக்கனம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. சரிங்க, இப்போ மைக்ரோவேவ் பத்தி பார்ப்போம். இது மைக்ரோவேவ் அப்படிங்கறதுனால கதிர்வீச்சு அப்படின்னு பயந்துடக்கூடாதுங்க. எல்லாமே கதிர்கள் தான். கதிர்கள் சொன்னாலே ஒரு புள்ளி இருந்து வெளிப்படுகின்ற எல்லாத்துக்குமே கதிர்னு தான் பேரு. நெல் கதிர்ங்கிறோம், சோள கதிர்ங்கிறோம், சூரிய கதிர்ங்கிறோம், ஒரு புள்ளியிருந்து வருகின்ற கதிர். அப்ப ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு பொருள் வந்ததுன்னா அது கதிர்னு சொல்றோம். அதனால கதிர்வீச்சு அப்படின்னோடனே அது அணுல இருந்து வரக்கூடியது ஆபத்துன்ற ஒரு பயம் எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அன்றாடம் பயன்படுத்துற செல்போன் அதுல வருகின்ற கதிர்வீச்சை விட ஆபத்தற்றதுதான் இந்த மைக்ரோவேவ். மைக்ரோவேவ்னு ஏன் பேர் வச்சாங்க? வேவ்னா அலைன்னு தெரியுது. மைக்ரோ அப்படின்னா அலையினுடைய அளவு. அலைக்கு எப்படி சார் அளவு இருக்கு பாருங்க, கடல் அலை இருக்குது, ஒரு அலை அலையா தலையில கூட தலை வாரி இருக்கும், சில அலையெல்லாம் கூந்தல் இருக்கும், அந்த அலையில மேடு பள்ளம் மேடு பள்ளம் இருக்கும், அந்த ரெண்டு மேட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப் அதுதான் நீளம், அலை நீளம்னு பேரு. இப்போ சவுண்டுக்கும் அதே மாதிரி அலை நீளம் இருக்குது, ஒளிக்கதிர்களுக்கும் அது மாதிரி அலை இருக்கு. ஏன்னா ஒளிக்கதிர் வந்து ஒரு அலை தான். இப்போ டியூப் லைட் போட்டாலோ அல்லது கேண்டில் லைட் வச்சாலோ தீபம் பத்த வச்சாலோ சூரியன்ல வருகிறது எல்லாமே அலை அலையா தான் நமக்கு வருது. அந்த அலைகளுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி நிறங்கள் மாறும். சிவப்பு நிறமான வெளிச்சத்துக்கு ஒரு அது அலைஞ்சு வரும்பொழுது அதனுடைய அலையினுடைய நீளம் வந்து 700 நானோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நீலக்கலர்ல வந்ததுன்னா ஒளி வெளிச்சம் வந்ததுன்னா அப்போ அது 400 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நானோமீட்டர்ல சொல்லக்கூடிய அளவு அப்படின்னா என்ன, முதல்ல நம்ம வந்து மில்லிமீட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். மில்லிமீட்டருங்கிறது வந்து பள்ளிக்கூடத்து பசங்க ஸ்கேல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சின்ன கோடு இருக்குதா 1 மில்லிமீட்டர். உங்க தலைமுடி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 0.5 மில்லிமீட்டர் இருக்கும். அப்ப ரெண்டு தலைமுடி பக்கம் பக்கமா வச்சா 1 மில்லிமீட்டர் கனம் கிடைக்கும். சரிங்க, 1 மில்லிமீட்டர் வந்து நம்ம ஒரு துண்டு துண்டா போட்டோம்னாக்கா என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா போயிடும். அப்படி பண்ணாம நீங்க 1000 துண்டு போடுங்க. என்ன சார், 1 மில்லிமீட்டரே நம்ம வந்து தலைமுடி சைஸுங்கிறீங்க, அது 1000 போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல, போட முடியும். அப்படி போட்டோம்னா அது வந்து மைக்ரோமீட்டர்னு பேர். அது மில்லிமீட்டர், மில்லின்னா 1000. ஏன்னா மீட்டர் 1000 வெடிக்கும் போது மில்லிமீட்டர் கிடைக்குது. மீட்டர்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சாரி 5 மீட்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 5 மீட்டர் துணியில 1 மீட்டர் துணிங்கிறது உங்க பிளவுஸ் பீஸ்க்கு நீங்க யூஸ் பண்றீங்க. அந்த 1 மீட்டரை 1000 அடைக்கும் போது மில்லிமீட்டர் கிடைக்குது. அதையும் 1000 கிடைக்கும் போது மைக்ரோமீட்டர் கிடைக்குது. அது மறுபடியும் 1000 பண்ணும்போது நானோமீட்டர் கிடைக்குது. சரிங்க, இப்ப மைக்ரோவேவ்ங்கிறது என்னென்ன, இந்த அலைக்கு வந்து மைக்ரோமீட்டருடைய அளவு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப மில்லிமீட்டர் 1000 வெட்டும்பொழுது கடைசியா ஒரு பகுதி கிடைக்குதுன்னா அந்த அளவு தான் அந்த அலை நீளம் இருக்குன்னா அப்ப எவ்வளவு வேகமா துடிக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்படி துடிக்கின்ற ஒரு அலையை நம்ம உற்பத்தி பண்ணணும். அதை வந்து அந்த மைக்ரோவேவ் குக்கருக்குள்ள அந்த ஓவனுக்குள்ள ஒரு மேக்னட்ரான் அப்படின்ற ஒரு கருவி அதிக வேகமான மின் துடிப்புனால இந்த அலையை உற்பத்தி பண்ணுது. இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுவும் ஒரு வகையான வெளிச்சம் தான் சொல்ல போனா. ஏன்னா நம்ம பார்க்கின்ற இந்த சிவப்பு ஒளி, நீல ஒளி, மஞ்ச ஒளி என்ற விப்கியார் எல்லாம் சேர்ந்து வெள்ளை ஒளியார் நாம் பார்க்கின்றது கூட மின்காந்த அலை தான். அதே மின்காந்த அலை தான் நம்ம அடுக்குள்ளயும் பயன்படுத்துறோம். ஆனா அதை இதை பத்தி நம்ம பயப்படுறதுல அதை பத்தி நம்ம பயப்படுறோம். காரணம் அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னவோ அலைன்னு சொல்றாங்க, வேவுங்கிறாங்க. அப்படி உண்மையில பார்க்கும்போது தன்மையில ரெண்டுமே ஒன்று தான். ஆனா அது ஆற்றலை பார்க்கும்பொழுது இதனுடைய ஆற்றல் கொஞ்சம் விசேஷமானது. கண்ணுக்கு பார்க்கின்ற எலக்ட்ரோ மேக்னட்டிக் மின்காந்த அலைகளை நம்ம கண் பார்க்கிறது. ஆனா அந்த நுண் அலைகள் சொல்லக்கூடிய மைக்ரோவேவ்ஸ் கண்ணு பார்க்க முடியாது. ஆனா அது கண்ணுக்கு பார்க்காவிட்டாலும் கூட தண்ணீரை பார்க்கும். இந்த தண்ணீருக்கு அந்த அலை மேல ஒரு ஒரு அலாதி பிரியம். தண்ணீர் என்று எடுத்துட்டோம்னா அது வாட்டர் மாலிகுலுக்கு, நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க, H2O அப்படின்வாங்க. ஹைட்ரஜன் ரெண்டு பங்கும் ஆக்சிஜன் ஒரு பங்கும் இருக்கு. இது பார்ப்பதற்கு இங்கிலீஷ் எழுத்து வி மாதிரி இருக்கும். இந்த வியினுடைய கூர் முனையில வந்து ஆக்சிஜனும் ரெண்டு கையில ரெண்டு ஹைட்ரஜனும் பிடிச்சிட்டு இருக்கும். இது கவை மாதிரி இருக்குது, ரெண்டும் துடிக்கும். இந்த ஹைட்ரஜன் ரெண்டும் கவையை தட்டி விட்டா எப்படி வீட்டில் நம்ம வந்து பொருள் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு பிடி இப்ப தாங்ஸ் சொல்றோம் இல்லையா, சிமிட்டாங்கோல்வாங்க, அதை தட்டி விட்டா அது அதிர்ந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி அதிர்ச்சி இந்த தண்ணீர் மூலக்கூறுக்கு எப்பவுமே உண்டு. ஆனா அதிர வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்ப மைக்ரோவேவ் கொடுத்தோம்னா இந்த மைக்ரோவேவனுடைய அலைகள், அதனுடைய அலை நீளம் மைக்ரோமீட்டர் இல்லையா, அது கரெக்டா அந்த வாட்டர் மாலிகுலுக்கு பொருத்தமா இருக்கிறதுனால அது தட்டி விட்டுகிட்டே இருக்கும். இப்ப சொல்லாத வேகத்துல அந்த ஒவ்வொரு மூலக்கூறும் துடிக்கும் பொழுது அது வெப்பமடையுது. வெப்பங்கிறதே அதனோட துடிப்பு தானே. ஒரு பொருள் அதிகமாக துடிக்கும் போது வெப்பமா இருக்குது, அது துடிப்பை குறைச்சிட்டம்னா அது வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது. அதனால தான் ரெஃப்ரிஜரேட்டர்ல தண்ணியை வச்சோம்னா அது ஐஸ் ஆகாருன்னா அதோட அதிர்வு குறைஞ்சு போய் அது அதிர்ந்து அது குதித்து கூத்தாடும் போது தண்ணீர் ஆயிடுது. இன்னும் நிறைய குதித்து கூத்தாடும் போது ஆவியாகி பறந்து போயிது. இதே தத்துவத்தை நம்ம பயன்படுத்த மைக்ரோவேவ்ல நம்ம பயன்படுத்துறோம். அதனால எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இன்னொரு நல்ல ஒரு பண்பு என்னன்னா, ஒரு உருளைக்கிழங்க தண்ணியில வந்து பாத்திரத்தில் கொதிக்க வச்சுன்னு வைங்க, அந்த தண்ணி கொதிச்சு உருளைக்கிழங்கு மேல்புறம் வெந்து அப்புறம் உள்ள வேகறதுக்கு நேரம் ஆகுது. உள்ள வரைக்கும் அது போகிறது இல்ல வெப்பம். அவசரமா நம்ம எடுத்துட்டோம்னா உள்ள வேகாமலே இருக்கும், அப்புறம் குழந்தைங்க எல்லாம் சாப்பிடறது இல்ல. மைக்ரோவேவ்ல அப்படி கிடையாது. இந்த வேவ் வந்து உருளைக்கிழங்கு ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போயிடும். அப்ப போகிற வழியெல்லாம் அது வந்து வெப்பம் பண்ணிட்டு போகும். வெளிப்புறத்தை விட முதல்ல உள்ள சூடு பண்ணிட்டு அப்புறம் வெளியே வரும். அப்ப எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு உள்புறம் நல்லா வெந்து போயிருக்கும். உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா இருந்ததுன்னா உருளைக்கிழங்கு நாளா வெட்டி போட்டீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேகறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எந்த தயவு செய்து மைக்ரோவேவ் பத்தி எந்த விதமான அச்சமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். இப்ப எல்லாம் மைக்ரோவேவோட சேர்ந்து காற்றை சூடு பண்றதுங்கிற கிரில் மெத்தடும் இருக்குது, அப்ப காம்பின்னு சொல்றாங்க. இது ரெண்டு பேரும் பயன்படுத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து பொறிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு மேல்புறத்தை வந்து கருக்கிறதுக்கு வேணும்னா உங்களுக்கு அந்த சொன்ன இல்லையா காந்தல் ரொம்ப ருசியா இருக்கும், அப்படியெல்லாம் வேணா நீங்க வந்து அந்த காம்பியை பயன்படுத்தி மைக்ரோவேவையும் பயன்படுத்துங்க. வழக்கமான சூடு முறை இந்த காற்றை சூடு பண்றது இல்லையா அந்த ஓவனும் பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சமையலையுமே அதுல செய்யக்கூடிய என்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்.
மைக்ரோவேவ் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க இல்லத்தரசிகளுக்கு ஒரு செலவு வச்சிட்டீங்க. ஆனா வாங்கலாம், அதனால வந்து எந்த கெடுதலும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். உங்க கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
வணக்கம் மேயர்களே, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
இதுவரை அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்கள் கேள்விகளுக்கு விடையளித்தார் முனைவர் க. மணி அவர்கள். உடன் உரையாடினார் என். கோமா. உங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்க 2431055 என்ற தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள்.